எல்லா வல்ல அன்னை பராசக்தி திருவுக்கண்ணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த கீதை வகுப்பிலே புருஷோத்தம யோகம் இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஒட்டுமொத்த படைப்பு அல்லது இந்த கிரியேஷன் இந்த இருப்பை ஒரு உயர்ந்த கவித்துவத்தோடு கவித்துவத்தின் உச்சத்தில் வந்து இந்த அத்தியாயத்தை ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி பார்க்குறார். நல்லா கொஞ்சம் கூர்ந்த அந்த சுலோகங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக தத்துவம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து நாம் எட்டக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக கவித்துவம்தான், கவிதை தான். அங்கே தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு கவிஞனுக்கு ஒரு மாதிரியான ஒரு போதம் கை கூடி அந்த விஷயத்தை சொன்ன பிறகு அந்த கவிஞன் என்னவாவான் அப்படின்னா மீண்டும் அபோதத்தை அடைஞ்சு சாதாரணமாயிடுவான். அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் இந்த 15வது அத்தியாயத்தில் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து ஒரு விருட்சம், அஸ்வத்த விருட்சம், ஒரு அரச மரத்துக்கு ஒப்பிடுறார். இந்த அரச மரத்தை பற்றி, மரத்தை பற்றி, இலைகளை பற்றி, பூக்களை பற்றி, கனிகளை பற்றி பாடாத கவிஞர்களே கிடையாது. ஆக ஒரு ஒரு வாழ்க்கையின் ஒரு உயரிய தத்துவத்தை அல்லது உயரிய இருப்பை அல்லது உயரிய உயர்ந்த உன்னத நிலையை சொல்லுவதற்கு வந்து இது வார்த்தைகளால் கடத்த முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அதனால் அந்த உயர்ந்த உண்மையை வந்து உணர்ச்சிகளால் கூட கடத்த முடியாது. அதனால் ஏன்னா உணர்வுகளால் வந்து அல்லது உணர்வு எழுச்சியால் வந்து அதை கடத்த பார்க்குறது ஒரு முயற்சி வந்து அந்த இந்த சுலோகங்களை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அஸ்வத்த மரம், அதனால தான் அரச மரம். அது மூலமாக இந்த உலகத்தையே வந்து ஒரு பெரிய மரமாக அவர் வந்து என்ன உதாரணமாக சொல்கிறார். அதை வந்து அதை இந்த ஒட்டுமொத்த இந்த படைப்பை அது எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், எப்படி அவர் பொருள்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால், அதை காட்சிப்படுத்துதல், ஒரு காட்சி ஆக்குறது. இந்த வாழ்க்கை நம்ம ஒரு சின்ன ஜீவன் இங்கே, இதை எப்படி காட்சிப்படுத்துதல் அப்படி இருக்கு இல்லையா. அந்த காட்சிப்படுத்துதல் என்பது கலைஞர்களுக்கும் அல்லது என்ன கலைஞர்களுக்கும் மற்றும் கவிகளுக்கும் கைவந்த கலை. ஒன்று அதை வந்து கலைஞர்கள் அதை வந்து என்ன ஓவியத்தால் அல்லது சிற்பங்களால் செய்வார்கள். நல்ல படைப்பாளிகள் அது வந்து எழுத்தால் அல்ல, கவிஞர்கள் அதை என்ன பண்ணுவாங்க, எழுத்தால் சொல்ல முயற்சிப்பாங்க, அது சொற்களால், சொற்ஜாலங்கள் அல்ல, சொற்களால் வார்த்தைகளால் அதை வந்து அள்ள பார்ப்பாங்க அதை, அந்த உண்மையை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காட்சிப்படுத்துதல் இங்கே நடந்திருக்கு. முதல் 1வது வந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நம்ம பார்த்த வரைக்கும் இதில் வந்து முதல்ல இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை அல்லது இந்த ஒட்டுமொத்த படைப்பை வந்து ஒரு சம்சார விருட்சமாக வந்து படைச்சிட்டார், என்ன காட்சிப்படுத்துகிறார். விருட்சமாக வந்து காட்சிப்படுத்தி சரி, இந்த காட்சியில் வந்து எது கற்பனை, எது உண்மை, எது யதார்த்தம், எது என்ன பாரமார்த்திகம், எது யதார்த்த உண்மை, எது நடைமுறை உண்மை, எது பாரமார்த்திக உண்மை, ரெண்டையும் வந்து சுட்டி காட்டுறதுல வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர். அப்போ ஒரு பாரமார்த்திக உண்மையை சுட்டி காட்டுறதுக்கு யதார்த்த உண்மை இருக்கு இல்லையா, அதை வந்து நாம் என்ன பண்ணணும், நம்ம காட்சியிலிருந்து அதை அகற்றணும். ஒரு நம்ம காட்சியிலேருந்து அதை அகற்றினாதான், அதனால்தான் ஒட்டுமொத்த படைப்பே மித்தியான்னு சொல்கிறார். நம்ம காட்சியிலிருந்து ஒரு பாரமார்த்திக்க அல்லது ஒரு 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 உன்னத உண்மையை வந்து உணர்த்துறதுக்கு இதெல்லாம் என்னவாக இருக்குன்னா, இதெல்லாம் பெரிய தடையாக இருக்குது. அதனால தான் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு, இந்த சம்சார மரத்தை வந்து வேரோடு வெட்டி எரியணும்னு சொன்னார். முதல்ல சம்சார மரத்தை வந்து வெட்டி எரியணும்னாரு. அப்புறம் எதனால் வெட்டி எரியணும்னு சொல்லும் பொழுது, வைராக்கியம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, வைராக்கியத்தால் வந்து இந்த மரத்தை வெட்டி எரியணும்னு சொன்னார். இப்போ அடுத்தவரை வெட்டி எரிஞ்சால் பார்த்தாதா திருப்பியும் முளைச்சிருப்போம், திருப்பியும் கிளைச்சிடாதா, திருப்பியும் வந்து என்ன கிளை என்ன இலை வெட்டு கிளை வெட்டு பூத்துறாதா காய்ச்சிராதா அப்படின்னு கேட்டால், அதனால தான் சொல்கிறாரு அந்த வைராக்கியம் மட்டும் போதாது, வைராக்கியத்தால் ஒரு பெரிய மன உறுதிப்பாடு அடையிறோம் இல்லையா, அந்த மன உறுதிப்பாடை அப்படியே விட்டுட்டா என்ன போயிடும், திரும்பவும் வைராக்கியம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த வைராக்கியத்தை ஞான யோகத்தின் மூலமாக ததப்பதம் தத் பரிமாறி தவ்யம்னு சொல்கிறார். அப்போ இதிலேருந்து முழுமையாக விடுதலை அடையணும்னு சொன்னால் அது வேரோடு பிடுங்கி எரியணும். அது வேரோடு பிடுங்கி எரியுறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்ன ஞானயோக சாதனை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஞானயோக சாதனை அப்படி சொல்கிறது ஞானயோகம் அப்படின்றது வந்து ஒரு கருவி நமக்கு, அது நமக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமாக உள்ள சிரவண மனநே நிதித்தியாசனம் நிதித்தியாசனம். ஆனால் இந்த சிரவண மனநே நிதித்தியாசனத்துக்கு முன்னால் நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டால், இதை ஒழுங்காக சிரவணம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி வேணும். அதுக்கு தான் வந்து நமக்கு சித்த சுத்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, வைராக்கிய விவேக வைராக்கிய என்ன ஷட் சம்பத்து முமுக்ஷுத்துவம்னு சொன்னோம் இல்லையா, இது இந்த ஞானயோகத்துக்கு முன்னால் நம்ம அடையக்கூடிய தகுதிகள் இதெல்லாம். ஆனால் இந்த தகுதிகளை வந்து ஞானத்தால் அடைய முடியாது நம்மளால், அது வந்து எதனால் கர்மத்தால் தான் அடையணும், அது கர்ம யோகத்தால் அடையணும். சும்மா பாடம் கேட்குறதுனால நமக்கு வந்து ராகத்வேஷம்லாம் போயிடாது. போன வாரம் நம்ம சிந்திச்சோம் இது இல்லை, பாடம் கேட்கறதுனால வந்து ராகத்வேஷம் போயிடாது, விருப்ப வெறுப்புகளோ இல்லை மான அப்பமானம் மான அப்பமானமோ அதெல்லாம் வரிசையாக சொல்ல போகிறார். இப்போ நிர்மாண மோக அர்ஜித சங்க தோஷாக அத்தியாத்ம நித்யா வினிர் விருத்த காமாக துவந்துவ விமுக்தா சுகதுக்க சம்யைஹி அப்படின்னு கச்சந்தி அமூடா பதமவியம் பத அவ்வியம் தத்து அப்படின்னு அஞ்சாவது ஸ்லோகத்தில் அதை சொல்ல போகிறார், என்னென்னா நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஞானயோக சாதனை அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சிரவணமான திதித்தியாசனம். அது ஞான யோக சாதனை மூலமாக என்ன போகாது அப்படின்னு கேட்டால் நமக்கு, அதனால தான் அதுக்கு முன்னாலேயே நமக்கே வந்து நமக்கே வைராக்கியம் வந்து தொடர்ந்துருல, நமக்கே விவேகம் அப்பப்போ வந்து கலைஞ்சி போயிடுது, நமக்கே அந்த சமதமாதி வந்து இருக்குது ஆனால் பூர்ணமாக இல்லை, அதை பற்றி நமக்கு ஒரு பெரிய எரிச்சல் இருக்கே இருந்துகிட்டே இருக்குது மனசில், என்னடா அது என்ன வந்து டக்குன்னு வந்து திரும்பவும் மனசு பழைய குருடி கதவு தடின்னு சொல்லிட்டு அதே சோகத்துக்கும் அதே துக்கத்துக்கும் அதே வருத்தத்துக்கும் அதே என்ன எதிர்வினை ஆற்றுதல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதே விமர்சனத்துக்கும் அதே குறைக்காணலுக்கும் ஆளாகுது இந்த மனசு, சரி விடு அப்படின்னு சும்மா இருக்க முடியல நம்மளால். ஸோ அந்த 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 கஷ்டம் நமக்கு இருக்கிறது நல்லது தான், எல்லாம் இருக்குன்னு தெரியுது நமக்கு. மற்றவங்களுக்கு அறவே இதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதவங்க இருக்கிறதே தெரியாது, இருக்கிறதே நியாயம்னு நினைப்பாங்க. இப்போ இருந்தால் என்ன, மனுஷன்னா நான்லாம் கோபத்தவங்களும் இருக்கத்தான் செய்யும், விருப்ப விருப்பம் இருக்க தான் வேணும், மானம் அவமானம் அப்போ மானம் கட்டு வாழ முடியுமா அப்படின்லாம் பேசுவோம் நம்ம இல்லை. ஆனால் இங்கே வந்து இது இங்கே எது நமக்கு சாதனையோ அது ஞானிகளுக்கு என்ன சாத்தியமாக ஞானிகளுக்கு அது சித்த என்ன அடையப்பட்டதாக பேசுகிறார். அப்போ நமக்கு எது சாதனை சாத்தியங்களோ அதை நம்ம அடையணும் அப்படின்றத இங்கே என்ன சொல்ல போகிறாரு, ஞானிகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி அதை சித்தி அடைஞ்சாங்க, சித்தி அடைஞ்ச நிலை என்னென்னு சொல்லிட்டு நிர்மோக என்ன நிர்மாண மோகம், நிர்மாணம்னா அபிமானம்னு அர்த்தம், நிர்மாண மோகம் ரெண்டு வச்சுருக்காருங்க. அது ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம் பிறகு. அதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே நம்ம உள்வாங்கிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த என்ன அதற்கான தகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த தகுதிகளை பற்றி நம்ம எப்பொழுதுமே நமக்கு அதை பற்றி மற்றவங்க சொல்கிறது என்ன, நமக்கே ஒரு மனக்குறை இருக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து நிதானமாக இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் என்ன எதிர்வினை ஆற்றாமல் இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் விமர்சிக்காமல் இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் என்ன குறைகள் பார்க்காமல் இருக்கலாமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு நமக்கு. இது நமக்கு தேவையா அப்படின்னு தோணும். இது என்ன இவ்வளோ அப்படி சம்சாரம்னு. அதனால தான் இந்த ஒட்டுமொத்த இந்த சம்சாரத்தை வந்து பகவான் என்ன செய்கிறாரு, மித்தியான்னு வந்து தள்ள சொல்கிறாரு. அப்படி அவன் தள்ளலைன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு பெரிய என்ன வேணும், பெரிய ஞானம் வேணும் நமக்கு. இந்த சாட்சிபாவம் சாட்சிபாவம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி உடனே சாட்சிபாவத்தில் நம்ம இருந்துடுவோம் அப்படின்லாம் இருக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அது யாருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும். அது நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது யாரும் டெஸ்ட் பண்ணி தெரிய முடியுமா, டெஸ்ட் பண்ணி தெரியவே தெரியாது. அது நமக்கு நாம் நேர்மையாக இருக்கிற ஒரு விஷயம் அது. அதனால் வந்து யாருக்கு நஷ்டம்னா நமக்கு தான். நம்ம இருக்கிற மாதிரி பாவனை பண்ணலாமே தவிர அப்படி இருக்கா அப்படின்றது தான் இங்கே வந்து சுற்றி காமிக்க போகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் இதையே நான் ஒரு 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 விஷயத்தை சிந்திச்சு பார்த்தேன். இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் இவ்வளோ இந்த முதல் ஸ்லோகம் இந்த ஊர்தம் மூலம் அதஷாக்கம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய இந்த பிரபஞ்சத்தை வந்து இவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு இல்லையா, அந்த காட்சிப்படுத்துதலில் ஒரு உன்னதம் என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் எப்படி இது என்னவாக இருக்கும் அப்படின்னு, எப்படி இப்பேற்பட்ட கவிஞன் ஒருவன் வந்து கிருஷ்ணனுக்குள்ளே இருக்கிறான், சும்மா ஆடி பாடி ஜாலியாக தெரிகிற ஒரு ஆள் ஒரு மகா கவிஞனாக இருக்கான். அந்த அழகு இருக்குல்ல, அதை கொஞ்சம் இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கலாம்னு நினச்சேன் முதல்ல. அப்புறம் உள்ளே போகும் அந்த அஞ்சாவது சொல்லத்துக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் அதை எப்படி இவன் காட்சிப்படுத்துகிறான், ஒரு மரமாக, அது கிளைகளாக இல்லையா. அப்போ அந்த இலைகள் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன, அந்த கிளைகள் வந்து நமக்கு சுட்டக்கூடிய பொருள் என்ன, அந்த மரம் நமக்கு வந்து சொல்லக்கூடிய கதை என்ன, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து இப்படி நமக்கு முன்னால் விரிஞ்சிக்கிட்டு நம்மளை வந்து விளையாட்டு காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. இது என்ன, இது ஒரு பெரிய வந்து பெரிய விளையாட்டாக இருக்கே, இது தொடர்ந்து நம்மளை வந்து சீண்டிக்கொண்டும் தூண்டிக்கொண்டும் இருக்கிறது இல்லையா. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை வந்து ஏன் வந்து இப்படி இவர் வந்து இந்த படிமங்கள், இதை தான் படிமங்கள் சொல்கிறோம் நம்ம, குறியீடுகள் படிமங்கள் சொல்கிறோம் இல்லையா, அல்லது ஒரு ஒரு இலை பார்த்திங்களா, அல்லது ஒரு பறவை, அதுதான் இதே விஷயத்தை தான் அந்த உபநிஷத்தில் ரெண்டு பறவை, ஒரு பறவை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டுட்டு அந்த கசப்பையும் புளிப்பையும் அதை அனுபவிக்கும் பொழுது பல்ல இழித்தும் அல்லது கசந்தும் இருக்கும். இன்னொரு பறவை வந்து பேசாமல் என்ன அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. அது அந்த கதைகள்லாம் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எடுத்து சிந்திச்சு பார்க்குறாரு தான். பார்க்கறனால தான் இப்போயப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையே வந்து எப்படி காட்சிப்படுத்தி அந்த காட்சியில் வந்து அந்த இலைகள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இலைகள் பறவை இதெல்லாம் எதை சுட்டுது அப்படின்னு சொன்னால், எதை சுட்டுது அப்படின்னு சொன்னால், அடுத்து சொல்ல போகிறார், இதுவெல்லாம் வந்து ஒரு நித்திய பொருளை சுட்டுது, ஒரு ஒரு அவ்வியம்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அழியாதது. வியம்னா விரயமாகுதுன்னு அர்த்தம், செலவாகுதுன்னு அர்த்தம். அவ்வியம்னா அவ்வியம் அப்படின்னா விரயமாகாதது அல்ல அழியாதது அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் எங்கே எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அதை, அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த குறியீடுகள் படிமங்கள்லாம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கேன் நான் அதை பற்றி. ஏன்னு சொன்னால் ஒரு நல்ல என்ன நுணுக்கரிய நுண்ணேனேன்னு சொன்னார் இல்லையா, ஒரு நுட்பமான கவிஞன் தான் ரொம்ப நுட்பமானவன். கவிஞன் மட்டுமே தட்டுப்படும், கவிஞன் அல்லாதவன் ஞானி அல்லன்னு சொல்கிறார். ஏன்னா நிச்சயமாக ஒரு கவித்துவம் இருந்தால் தான் ஞானமே கிடைக்குன்னு எனக்கு ஒரு தோணுது. ஒழுங்காக அது ஆங்கிலமாக இருக்கணும், தமிழாக இருக்கணும், மொழியை சொல்லலை நான். அப்போ அது எதை சுற்றுறார் அப்படின்னு கேட்டால், ஒரு இளைஞன் அதை பாருங்கள், உதாரணமாக நம்ம எது படிமம் அப்படின்னு சொன்னால் பறத்தலை படிமம்னு சொல்கிறோம் இல்லை. பறத்தல் எது பறக்குது? பறவை பறிக்குது, பறக்குது. பறவை வந்து ஒரு குறியீடு, பறத்தல் என்பது படிமம். பறத்தல் வந்து எதை குறிக்குது? அது ஆள் படிமம்னு சொல்லுவாங்க, விடுதலையை குறிக்குது. தட்ஸ் கால் என்ன மெட்டஃபர். இப்படி இப்படி வார்த்தைகள்லாம் அது அதனால சரியாக நம்ம இந்த வார்த்தைகள்லாம் சரியாக புரிஞ்சிக்க மாட்டோம். அப்போ அது எதை குறிக்குது? இங்கே பறத்தல் அல்லது பறவை அல்லது ஒரு இலை. அதனால தான் அந்த இந்த நா முத்துக்குமாரோடைய அந்த கவிதை இருக்குல்ல, என்ன பறவை பறந்த பின்னும் இலையின் நடனம் முடிவதில்லைன்னு சொன்ன ஒரு ஒரு பாட்டு இருக்குது. அது எதுவோ அப்படின்னு கேட்பார். அந்த கவிஞன்கிட்ட கிடைச்ச ஒரு பெரிய என்ன வெளிச்சம் இருக்குல்ல அப்பா, பாருங்கள் அவர் கேட்குறாரு நல்லா பாருங்கள் அந்த பாட்டை. நம்ம ரொம்ப லேசில் நினச்சிட்டோம். அதான் சொல்கிறேன், ஒரு கவிஞன் எதை அடைகிறான்னு சொன்னால் பெரிய உண்மத்த நிலையில், ஒரு உன்னத நிலையில், இன்னும் அந்த சப்ளிமேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலையில் அந்த பேர் ஒன்று போய் தொட்டுறான். அப்புறம் வந்து அவன் குடிக்கார, குடித்து செத்து போயிட்டார் அவர். அது வேறு கதை. குமரகுருபரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், நான் முத்துக்குமாரம் அப்படி தான் மூலம். ஆனால் ஒரு இடத்த அந்த நான் அந்த பாட்டை நினச்சி பார்க்குறதுக்கு சினிமா பாட்டு மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், அப்புறம் உள்ளே போகலாம். என்ன சொல்கிறாரு, என்ன பறவை பறந்த பின்னும் இலை தொடங்கிய நடனம் முடிவதில்லை, அது எதுவோ அப்படின்னார். அது எதுவோன்னு ஒரு வார்த்தை ஒன்று பாவிச்சார். எதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நடனம் அப்படின்னு சொல்கிறது அந்த இலையில் இருக்கா அல்ல அல்ல அந்த பறவையில் இருக்கா? அது இலைக்கும் சொந்தமானதல்ல, பறவைக்கும் சொந்தமானதல்ல. இல்லை பறவை உக்காந்துச்சு, இலை ஆடுது, பறவை பறந்துடுச்சு, இலை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சோங்களேன், நடனம் அப்படின்னு சொல்கிறது பறவைக்கு சொந்தமானதா இலைக்கு சொந்தமானதா? ரெண்டுக்கும் சொந்தமான இல்லை, தனித்து நிற்கக்கூடிய ஒரு பேர் உண்மை அது. அதை தான் நம்ம சத்துன்னு சொல்கிறோம். அதை இந்த கவிஞன் போய் தொட்டு வரான். அது எதுவோன்றான் இல்லையா, நம்ம கூட அது எதுவும் கேட்குறோம் இல்லையா, எது அது என்னது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்புறம் பிரம்மன் ஆத்மான பேர் வைக்கிறோம், அது வேறு கதை இல்லை. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், பறவை செத்து போயிடும், இலை காஞ்சி போயிடும், நடனம் தொடர்ந்து இருக்கு இல்லையா. நடனம் பாருங்கள், பறவை பறந்து போயிடும், பறவை செத்து போயிடும், அல்லது நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறோம், பறவை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், எதனுடைய குறியீடு அப்படின்னு சொன்னால், பறவை என்பது அந்த பறவை என்பது பறத்தலுடைய பறத்தல் இருக்கு இல்லையா, அது கூட இல்லாமல் போயிடும், பறவையும் செத்து போயிடும். ஆனால் அந்த பறத்தல் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த நடனம் தொடர்ந்து இருக்கும். அப்படி கொண்டு அப்படி போய் ஒரு வந்து என்ன ஒரு கவிஞன் வந்து உண்மை போய் தொட்டு வரான். அவன் அறிஞ்சு தொடரானா அறியாமல் தொடரான்னு நமக்கு தெரியல. ஆக அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நாம் என்ன மோட்சத்தை பற்றி பேசும் பொழுது அல்லது விடுதலை பற்றி பேசும் பொழுது மீண்டும் மீண்டும் வந்து பாருங்க, விட்டு விடுதலை ஆகி நீ பய அந்த சிட்டுக்குருவி. ஏன் குருவியை சொல்கிறான் பாரதி, விட்டு விடுதலை? ஏன்னா அந்த குருவிக்கு வந்து பறத்தல் இருக்குது, சிட்டுக்குருவியும் செத்து போயிடும், பறத்தலும் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த பறந்த இரு அந்த நடனம் இருக்குல்ல, அது என்றும் உள்ளது. இப்படி ஒரு 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 உன்னதமான உயர்ந்த ஒரு உண்மையை வந்து இப்படி காட்சிப்படுத்தி அதை படிமங்களாக்கி அதை வந்து ஆள் படிமங்களாக புரிந்து கொண்டு குறியீடுகளாக எடுத்து வச்சு நமக்கு என்னவாக இருக்குன்னு அதுக்கு பேர் தான் தொன்மம்னு பேர். இத்தனை வார்த்தைகள் இருக்குல்ல, அது என்னடா இது, நிறைய வார்த்தைகள் இருக்குது நம்ம இலக்கியத்தில், நிறைய அந்த இது பேசுவோம். ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கணுன்றது தத்துவம் தெரிஞ்சால் தான் புரியும்னு தோணுது. தத்துவம் மட்டும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தைக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது தத்துவம் என்ன, அது இது ஏதோ ஒன்று இருக்குது, இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், சத்து. ஆக இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பெரிய மரத்தை அப்படியே காட்சிப்படுத்தி அந்த கிளைகள்லாம் வெட்டிட்டா கூட, மரத்தையே பிடுங்கி போட்டுட்டா கூட, இருக்கிறது எது, பிரம்ம அப்படின்னு சொல்கிறார். ஊர்தம் மூலம், மூலமாக ஒன்று தொடர்ந்து இந்த இந்த இருப்புக்கெல்லாம் வந்து, இருப்புக்கெல்லாம் வந்து அஸ்திவாரமாக, ஆதாரமாக, அதிஷ்டானமாக இருந்து கொண்டு இருக்கிற இருப்பு இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நாம் வந்து பற்றி கொண்டால் அதை அறிந்தவர்கள் வந்து அறிந்தவர்களுக்கு வந்து சம்சாரம் இல்லை. அதை அறிந்தவர்கள் என்ன, சம்சாரி அல்ல, அதை அறிந்தவர்கள் ஞானி அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் வந்து இந்த நான்கு ஸ்லோகங்களை வந்து எதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு பெரிய கவிஞராக மாறி ஒரு இந்த இந்த படிமங்கள் மூலமாக, ஆள் படிமங்கள் மூலமாக, ஒரு குறியீடு மூலமாக ஒரு துன்பத்தை வந்து சொல்கிறார். அதுதான் ஆலமரம், நமக்கு துன்பம் ஆலமரத்தை கும்பிட்றோம் சொல்கிறாங்களே, எதுக்கு பாம்பை கும்பிட்றோன்னு நேற்று சொன்ன கிளாஸில். நமக்கு வந்து ரஜ்ஜு சர்ப்பம் மாதிரி ஒரு ஒரு திருஷ்டாந்தம், உண்மையை புரிஞ்சுக்கணுன்னா பாம்பு நமக்கு தேவைப்படுது, ஆதி உண்மையை தெரிஞ்சுக்க, அதனால் பாம்பை கும்பிட்றோம். அதனால் நம்ம நினச்சிட்ருக்கோம், இந்த அறியாத புரியாதவங்க தான் நினைக்கிறாங்க இதெல்லாம் சும்மா வெறும் என்ன சடங்கு, என்ன வெறும் என்ன உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா உள்ளே போய் பார்த்தோம் சொன்னால், நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டவர்களாக, பீப்புள் வித் அ லாட் ஆஃப், நமக்கு வந்து சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்குல்ல, இந்த அது வந்து நிறையா இருக்கிறனால தான் ஆல் அவர் ப்ரேயர்ஸ் ஹஸ் பிகம் அ தேங்க்ஸ் கிவிங் செரமனி. டெஃபினெட்லி இட்ஸ் அ செரமனி, ஒரு 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 விழா தான், திருவிழா தான், செஞ்சு தான் ஆகணுமானா செஞ்சு தான் ஆகணும். அப்போ நம்ம அறியாமல் எப்படி இந்த கவிஞன் அது எதுவோ அப்படின்னா பாருங்க, அவர் இப்போ இல்லை, எதுவோ அப்படின்னா பாருங்க, அது போய் தொட்டுட்டு வரான். அவன் அவன் அறிஞ்சு தான் தொட்டானா அறியாமல் தொட்டான் நமக்கு தெரியல. ஆனால் கவிஞர்களுக்கு அது வந்து ரொம்ப லாவகமாக அப்படி போய் தொட்டுட்டு வந்துடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு தொடுதல், அப்பேற்பட்ட ஒரு ஒரு என்ன விடுதல், விடுபடல், விடுதலை விடுதலைன்னு சொல்கிறோம் இல்லையா, விடுபடலை வந்து ஸ்ரீகிருஷ்ணன் இங்கே வந்து உத்தேசிக்கிறார். ஆனால் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒட்டுமொத்த துவாரகையும் வந்து கடல் கொண்டு போகுது, வெள்ளம் வந்து சும்மா சின்ன வெள்ளத்துக்கே நம்ம மேலே நின்று நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், மலேசியா பெருசாக ஆழ்த்திக்கிட்டோம்ல, இன்னும் அவ்வளோ பெரிய வெள்ளம் வரலாமான்னு. ஒட்டுமொத்த குஜராத்தே, இப்போ இருக்கிற குஜராத் இருக்கு இல்லையா, அதுதான் துவாரகா, ஒட்டுமொத்த துவாரகையும் அழிஞ்சுது. அதை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கார் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு திண்மை எப்படி ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்பேற்பட்ட ஒரு 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 உண்மையான வந்து ஒரு 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 தத்துவத்தை வந்து உள்வாங்கியிருக்கார் அவர். அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கா, இப்படி பகிர்ந்துக்கணுன்ற பெரிய நப்பாசையில் வந்து இப்படி காட்சிப்படுத்தி இதை வந்து இதை சிந்திக்கிறார் அவர் தான். அதனால தான் அவர் ஞானி என்று சிந்தித்து பார்த்து, ஸோ உங்கள் சிந்தனைக்கு கொண்டு போய் அவன் நம்ம சிந்திக்கிறதுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய இன்றைய, அதான் எப்பயும் சொல்கிறோம், நாம் பேசுவது நவீனமாக இருக்கலாம், நவீன என்ன வழக்காக இருக்கலாம், அதான் நவீன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்கலாம் நம்ம. ஆனால் நம்முடைய கால் எங்கே பதிஞ்சிருக்கணும், மரபில் வந்து பதிஞ்சிருக்கணும். மரபை தொட்டு சும்மா நவீனம் மட்டும் அப்படின்னு சொன்னால் சும்மா வெறும் பகுத்தறிவாயிரும். அதனால தான் மரபில் என்ன இருக்குன்னு சொன்னால், மரபில் எப்பொழுதுமே வந்து ஒரு என்ன உணர்வை தூண்டக்கூடிய, ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நுட்பமான நுண்ணறிவு இருக்கும் மரபில். அதனால் அதனால் அந்த மரபிலேருந்து இந்த மரபிலேருந்து வெளிப்படுற ரிச்சுவல் இருக்குல்ல, ரிச்சுவல் இருக்கு இல்லையா, அது அது நம்ம என்ன சொல்கிறோம், இது எதுக்கு இங்கே வேறு ஒருத்தர் வராங்க, என்ன என்ன சொல்கிறாங்க, ஒரு பெருநோய் வராங்க அப்படியா, சரி நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்து என்ன, உனக்கு வந்தாங்க ஒருத்தவங்க சின்ன வயசு தான் பையன் ஃபிட்ஸு, இது என்ன தொடர்ந்து இருக்குமா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓகே ஓகே இது வந்து குரோனிக் தான், லைஃப் லாங் தான், அப்படிப்பட்ட காம்பினேஷன்லாம் வந்து ஜாதகத்தில் காமிக்குது, இருந்தாலும் கூட குட் பி ட்ரீட்டட், நீங்கள் டாக்டரை பார்த்து இந்த மருந்தெலாம் எடுத்துக்கோங்க, அப்புறம் அவ்வளோதானே சுவாமின்னு, இல்லை இல்லை இந்த மந்திரத்தை சொல்லி சாமி கும்பிட்டு திருநூறு போட்டுக்கோங்கன்னு கொடுக்குற மாதிரிங்க. மந்திரம் சொல்லி திருநூறு போடுறது என்ன, அது பெரிய உளவியல், அது அதுதான் மரபுன்னு சொல்கிறோம். போய் டாக்டரை பாருங்கள் மருந்து எடுத்துக்கோங்க சொல்கிறது என்ன, அது நவீனம். எந்த காரணத்துக்காகவும் வந்து மரபு வந்து நவீனத்தால் விட்டுறக்கூடாது. மரபை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆச்சாரவாதியாகவும் மாறிடக்கூடாது. அப்போ ஏற்பட்ட ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், நாம் தான் வந்து வயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள், வானுறையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆக இப்படி இந்த சரி இப்பேற்பட்ட இங்கே என்ன சொல்கிறார், இப்பேற்பட்ட ஒரு விடுதலை, ஒரு ஞான நிலையை, இப்பேற்பட்ட ஒரு விடுதலை நிலையை அடைந்தவர்கள் யார், ஞானிகள். இப்போ போய் தொற்று வந்தோன்னு சொன்னாங்க இல்லையா, அது எதுவோ அப்படின்றார் இல்லையா, அந்த அந்த பரத்தல் இருக்கு இல்லையா, அந்த நடனம் இருக்குல்ல, அதுக்கு என்ன கிடையாது, அது அவ்வியம் அப்படின்னு. நம்ம எதுக்கு இதை சொல்கிறோன்னு சொன்னால், இல்லாட்டி நமக்கு இந்த அவ்வியம் சத்து என்றும் உள்ளது புரியவே புரியாது நமக்கு, மீண்டும் மீண்டும் ஏதோ ஏதோ தோணுமே தவிர நமக்கு ஒரு கன்விக்ஷனே ஏற்படாது. ஒரு என்ன ஏற்படாதுன்னு சொன்னால், சரி இதுதான் இதில் இது நிலையாக நிற்போம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன என்ன, அதனால தான் என்ன எனக்கு என்ன கேட்க இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த உண்மையை நாம் வந்து உள்வாங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லி, யதா பிரவருத்தி பிரசிருதா புராணி, அதாவது இது வந்து இது வந்து இது புராண புராதனமான ஒரு பேர் உண்மை இது, அதுக்கு நான் அதுக்கு நாம் அதை நம்ம அடையிறதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், இன்னொரு வார்த்தை சொல்லி முடித்தார்ல, தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியேன்னு ஒரு வார்த்தை பாவிச்சார். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆட்டிடியூட் அல்லது ஒரு மனநிலை வேணும்னு சொன்னால், என் ஆட்டிடியூட் ஆஃப் சரண்டர், அதாவது என்ன ஷரணாகத்தின்னு சொன்னார். அப்போ ஷரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டால், புருஷம் பிரபத்தியேனார். அப்போ ஷரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நினைக்கிறோம் ஷரணாகதி ஷரணம் அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் கடவுள்கிட்ட நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷரணாகதி நிம்மதி கிடையாது. பக்தர்களை பார்த்துங்களா, ராமகிருஷ்ணர்லேருந்து திருநாவுக்கரசர்லேருந்து மாணிக்கவாசல் வரைக்கும் என்ன எதை அடைஞ்சாங்க, அந்த சரணாகதி என்பது நிம்மதியால் ஒரு கொதிநிலை, துடிச்சிட்டே இருக்காங்க, ஸோ ரெஸ்ட்லெஸ். நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா ஓகே அப்பா அப்பாடா நிம்மதியாக போச்சு எல்லாம் கடவுளை பார்த்துக்குவார், அதுவும் இல்லை சரணாகதி. சரணாகதி அப்படின்னு சொன்னால், இப்படி எல்லாம் நடக்குது, இந்த இப்படி நடக்கக்கூடிய அப்படி நடந்து எல்லாத்தையும் வந்து உன் கையில் ஒப்படைச்சிட்டோம்ப்பா, என்ன நடக்குது, இந்த மகா நீதியின் முன் வெறும் கையாக கையெறு நிலை, இந்த மகா நீதியின் முன்னால் வெறும் கையாக கையெறு நிலை நிற்பதே சரணாகதி. சரணாகதின்னு சொன்னால், அப்பாடா எல்லாம் முடிஞ்சு நான் நிம்மதியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, ஒரு கொதிநிலைன்னு சொல்கிறாங்க. அதனால் தான் பார்த்திங்களா எல்லா பக்தர்களும் அந்த கொந்தளிப்பு இருந்துச்சு, அந்த கொதிநிலை என்னவா மாறணும், ஞானமாக பரிணமிக்கணும். அந்த ஞானாலேயே அடுத்து மாணிக்கவாசர் பேசுகிறார், திருநாவுக்கரசர் பேசுகிறார், பகவான் ராமகிருஷ்ணனும் பேசுகிறார். அப்புறம் ரமணனுக்கு அந்த கொதிநிலையே கிடையாது இல்லையா, அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் யார் அப்படின்றதுலையே வந்து என்ன அவர் எண்ணங்களே கிடையாது, அதெல்லாம் வந்து பூர்வ புண்ணியம்னு சொல்கிறாங்க, நம்மளாக முடிவு பண்ண முடியாது அது இல்லையா, ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை, அதுக்காகவே வந்தவங்க. அதனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கூடாது, அது மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஆக சரி, இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு ஞான நிலை இருக்கே, இந்த எது அந்த ஞான நிலைன்னு கேட்டால், அடுத்த 5வது சொல்கிறாரு, ஞானிகள் வந்து இந்த நிலையை எப்படி அடைஞ்சிருக்காங்க, அது என்ன நிலைன்னு கேட்டால், நிர்மாண மோகா, ஜிதசங்க தோஷாக, அத்தியாத்ம நித்யா, வினிர்விருத்த காமாக, துவந்துவைர் விமுக்தா, சுகதுக்க சம்ஞைஹி, கஞ்ச் கச்சந்தி அமூடாக, பத அவ்யம் பதம் பதம் அவ்யயம் தத்து அப்படின்னு ஒரு 5 நிலைகளில் வந்து, அல்லது 5 சித்தி பெற்ற நிலையை அவங்க எப்படி இந்த நிலையை அடைஞ்சாங்க, எப்படி அடைஞ்சாங்கள, எப்படி எந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், லட்சணம், ஒரு இந்த ஞானத்தின் லட்சணம் அல்லது ஞானியின் லட்சணம், ஏற்கனவே நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம், சித்த பிரஜா லட்சணம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஞானி எப்படி இருப்பார், அந்த நிலையை சொல்கிறார். அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டால், முதல்ல சொல்கிறார் நிர்மாண மோகான்னு சொல். அவை அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டால், ஃப்ரீ ஃப்ரம் என்ன மோகம், அதாவது மான அபமானம்னு சொல்கிறோம். மானம்னா இங்கே வந்து அபிமானம். அது எதை பற்றி ரெண்டு சொல்கிறார் இங்கே, நிர்மாண மோகன்றார். அப்போ அபிமானமும் மோகம் ரெண்டு விஷயம் இங்கே வந்து அவங்க இல்லாமல் இருக்கும். இந்த அபிமானன்றது சரீர அபிமானம், சரி நான் இந்த சரீரம் அப்படின்னு, நான் இந்த உடல் அப்படின்னு நினச்சிருக்கோம் இல்லையா, நான் இந்த சரீரம் நினைக்கிறனால தான் அப்படி என்ன ஆகுது, அப்போ எல்லாம் பண்ணுறது நான், என்னால் தான் குடும்பம் நடந்துகிட்ருக்கு, என்னால் தான் இந்த உலகமே நடந்துகிட்ருக்கு இருக்கு இல்லையா. அப்போ நான் எனது அகங்கார மமக்காரம், அது அற்றவர்களாக இருக்கிறாங்க எல்லாம், அது எல்லாம் அதன்படி இட்டது இட்டபடி, இருந்தது இருந்தபடி, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா. அது வந்து நமக்கு பாருங்கள், லானியுடைய ஞானியுடைய லட்சணங்கள் நமக்கு வந்து சாதன சாத்தியங்கள், சாதனை மூலமாக அந்த சாத்தியத்தை நம்ம அடையணும். இது அடையப்படும், அடைய வேண்டிய நிலை. நம்ம அவங்களுக்கு அது லட்சணம், அது அவங்க சுபாவம், நமக்கு என்ன அது சாதனைகள், எது அடையணும் அந்த சாத்தியத்தை அடையணும், அதை இங்கே வந்து விளக்குறாரு அவர். அப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட என்ன புத்தி சொன்னால், நமக்கு வந்து தேகாத்ம புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டு புத்தி இருக்குமா நமக்கு, ஒன்று தேகாத்ம புத்தி, இன்னொரு ஆத்மீய புத்தி. தேகாத்ம புத்தின்றது தன்னை தான் தன் உடல் பெருத்தது என்றும் சிறுத்தது என்றும் பார்க்குறோம் இல்லையா கைவல்லி நவநீதத்தில். அந்த மாதிரி இது நான் உடல் அப்படின்னு நினைக்கிறது. ஆத்மீய புத்தி அப்படின்னு சொன்னால், எனது மாமக்காரம், இவர் இவர் என்ன மகன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், எனக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை அந்த மாதிரி ஒரு என்ன உளநிலை இல்லாதவர்கள்னு சொல்கிறார். அப்படி இருக்க மாட்டாங்களாம் வந்து, மை பாடி மை என்ன, நான் முதல்ல நான், அப்புறம் மை பாடி, அது அந்த எது மோகம் எது அபிமானம்னா, நான் இந்த உடல் அப்படின்ற அபிமானிக்கிறது அபிமானம், எது மோகம்னா எனது உடல், எனது பிள்ளை இல்லை எனது மகன் இருக்கு இல்லையா. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றா இல்லை இல்லை, பையன் இருக்கான் இருக்கட்டும் இப்போ என்ன, குடும்பம் இருக்கும் இருக்கட்டும் இப்போ என்னன்னு நினைப்போம், அப்படி இல்லை. அதனால தான் ஏஷனா தெரியும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாட்டிட்டுன்னு சொன்னால், இப்போ எதுலையோ பார்த்தோம் இல்லையா, எதில் பார்த்தோன்னே மாறுதியாக இருக்கு எனக்கு, வித்தேஷு லோகேஷு புத்திரேஷுன்னு. ஆனால் அது உள்ளதில் ரொம்ப மோசமானது புத்திர பாஷம்தான். கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டால் மனசை கேட்காது, எங்கே போயிரு எங்கே போயிருக்கான்னு தெரியல, எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. நாலு பொண்ணு இருந்தாலும் போதுமே, எப்போ எப்போ நெருப்பு மடியில் நெருப்பு, இந்த வார்த்தைகள்லாம் அப்படி எவ்வளோ தெளிவாக இருக்குது, மடியில் நெருப்பு கட்டிட்டு மாதிரி இருக்குது, எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பித்தம்னா பணம், பணத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் லோக்கம், லோக்கம்னா பட்டம் பதவி, லோகேஷு ஏஷனாத்திரயம் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டம் பதவியெல்லாம் கூட சரி நமக்கு தெரியும் கிடைக்காதுன்னு, நமக்கு என்ன டத்தோ கிடைக்க போகுது, வி நோ தே டத்தின் டத்தின் ஸ்ரீ, வி டோன்ட் ட்ரீம் ஃபார் ஆல் தேட் இல்லையா, நிச்சயமாக இல்லை. ஸோ லோகேஷும் நினைக்கிறேன் வி ஆர் குவைட் செட்டில், நம்மலாம் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் இந்த பாடலாம் கேட்டவொன்னே கிடைக்குது பிரியோனா அப்படின்னு சொல்லுவோம். அதான் மலேசியாவுக்கு வந்து பார்த்தா ஒருத்தர், அவர் இதை பற்றி இந்த பட்டங்களை பற்றிலாம் தெரியாத ஒருத்தர் வந்தாராம் அமெரிக்காவிலேருந்து, பார்த்தா அவர் டத்தோ டத்தோஸ்ரீ என்ன தான்சரி அப்புறம் துண்ணு என்னமோ சொல்லிட்டாங்கண்ணா. அப்புறம் பார்த்தா எல்லாம் இப்போ டெத்தோ சரி டெத்தோ துண்ணு அப்புறம் அப்புறம் யாரோ ஒரே ஒரு ஆள் மட்டும் இன்ச்சே இருந்தாங்களாம். இவர் இன்ச்சே முகமத் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா? அப்புறம் உள்ளதுலேயே பெரிய பட்டம் இன்ச்சே தானான்னு கேட்டானா. என்ன ஒன்றே தலை இருக்குது. அந்த மாதிரி நமக்கு தான் அந்த பட்டம், ஆனால் வர்றவனுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது அவனுக்கு. இப்போ எல்லோருக்கும் நிறைய டத்தோ 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 சரி சொல்கிறீங்க, ஒரே ஒரு இன்ச்சே இருக்குது, பெரிய பட்டமானு கேட்டாராம். ஆக இந்த இந்த விவேகம் இருக்கிறனால நமக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இல்லை சரி ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிக்குவோமா, சுவாமி செஞ்ச சேவைக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஓகே, ஹானரரி டாக்டர் படிக்க வேண்டியதில்லை, இல்லாட்டி கஷ்டப்பட்டு பிஹெச்டி படிக்கணும். ஐயோ கடவுளை, இவ்வளோ கஷ்டம் அது. இது சும்மா வாங்கிக்கலாமே. ரெண்டு தடவை ஆஃபர் வந்துருச்சு எனக்கு. மொதல் வந்து 10,000 கட்டானுங்க, இது ஒன் சப்போர்ட்டே லாங் லாங் ஆகுது. இப்போ இடையில வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் வந்து இந்த சுவாமி இருக்குல்ல அதுக்கு அர்த்தம் பார்த்தோம். அதோட பெரிய பட்டமே கிடையாதான். பிறகு என்ன பத்மபூஷன் பத்மவிபூஷன். ஆக இது இல்லாதவர்கள்னு சொல்கிறார். அது அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ ரமணரையே கூப்பிட்டு, ரமணரையே கூப்பிட்டு வந்து உள்ளதுலேயே வந்து ரொம்ப உயர்ந்த பட்டம் வந்து இந்தியாவில் சொல்கிறேன். இந்தியாவில் வந்து இது என்ன என்னது யாருக்கு தெரியும் கொஞ்சம் மாறுது என்ன, பாரத ரத்னா. பாரத ரத்னா சொல்லுங்கள். இந்தியாவிலே வந்து பாரத ரத்னா பெறக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? ஒரு பெஸ்ட் குவாலிஃபைட்னா ரமணராக தான் இருக்க முடியும். சரி நோபல் பிரைஸே வச்சுக்கோமே. உலகத்தில் அஹிம்சா அஹிம்சையை வந்து இன்றைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் அஹிம்சாவை பற்றி பேசி அதை வந்து அதை நிலைநாட்ட அதை பற்றி சிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் நோபல் பிரைஸ் யார் கொடுத்துருக்கணும்? காந்திக்கு தான் கொடுத்துருக்கணும். ஹி வாஸ் ரிஃப்யூஸ்ட், ஹி வாஸ் ரிஜெக்டட். யாராருக்கும் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக இங்கே என்ன விஷயம் அப்படிங்கிற என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த எந்த விதமான அபிமானமும் இல்லாமல் இருப்பாங்க ஞானிகள். ஏறக்குறைய நம்ம அங்கே அவ்வளோ தூரம் நோபல் பிரைஸ் நமக்கு யாரும் தரப்போகிறதில்லை, அதை சொல்லலை. இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்காக வந்து விருப்பப்படாமல் நமக்கு இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாதா அப்படின்னு நினச்சி பார்க்குறது நம்ம லெவலில் ஃபார் லீ மேன் நம்பலாம் இல்லையா. அப்படி அப்படி நமக்கு வந்து இந்த அப்படி ஒரு தன்மை நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லது. பொதுவாக நம்மளால் வந்து கடக்க முடியாதது என்ன என்ன புத்திர தோஷம், என்ன புத்திர பையன் இல்லையே அல்லது பையன் பையன் மேல் உள்ள அன்பு என்ன, புத்திரே என்ன புத்திரேஷு லோகேஷு வித்தேஷு இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் இங்கே இருப்பாங்க. நமக்கு மன நம்முடைய முக்கியவாசி கொந்தளிப்புக்கு என்ன காரணம் பாருங்கள், அல்லது கவலைக்கு அல்லது வருத்தங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஒன்று நம்ம பிள்ளையாக இருப்பான், பையனாக இருப்பான், பொண்ணாக இருக்கும், இல்லை வேறையாக இருப்பாங்க, இல்லாட்டி நமக்கு கிடைக்காத பதவியெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு பதவிக்கு போயிருக்கலாம். மாஸ்டர்ஸ் தான் இருக்குது, பிஹெச்டி நீ கூட காலில் சொன்னாங்க பிஹெச்டி கிடச்சிட்டு தான் நான் வந்து லெக்சரர் ஆகிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு. ஓ மாஸ்டர்ஸ் போதுமே என்ன தெரியல, கொடுக்க மாட்டேன்றானுங்க. சரி இருங்க கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு வந்து இது பெரிய சம்சாரமாக இருக்குது நமக்கு இல்லையா. அது எல்லாம் இல்லாத அப்படிலாம் இல்லாமல் இருப்பாங்க. எப்போ எது எது அதுவோ சொன்ன இல்லையா, அது அறிஞ்சிட்டா எது அது நினைப்பு வச்சுக்கோங்க. சினிமா பாட்டு ஈஸியாக மனசில் நிற்கும். உபநிஷம் எப்படியா தத்து புத்துன்னு உபநிஷம் அது இதுன்னு சொல்லிடுச்சு, நிற்கல எது அதுவோ எனக்கே கோரப்பாங்க, எது அதுவோ நிற்க நின்றுட்டு எனக்கு காதல் ரிங்காரி ரிங்காரிச்சிட்டே இருக்குது. இப்பேற்பட்ட கவிஞனா இந்த இந்த நா முத்துக்குமார்னு, ஏன்னா மற்ற கவிதைகள் படித்து பார்த்தேன் சாத்குமார், அதனால் சொல்கிறேன். நம்ம சும்மா ஒரு சினிமா கவிஞன்னு வைரமுத்துன்னு நினச்சிடக்கூடாது, அதுக்கு சொல்கிறேன். ஆக ஒன்று நிர்மாண மோகா, ஒன்று முதல் முதல் நிலையை சொல்கிறார், முதல் லட்சணம் லட்சணத்தை சொல்கிறார், ஞானியோட லட்சணத்தை சொல்கிறார். அடுத்து ஜிதசங்க தோஷாக, சங்கம் சங்கம்னா என்ன? சங்கம்னா தொடர்பு. நம்ம சத்சங்கம் வேணும்னு சொல்கிறோம், சங்கம் சரணம் கச்சாமி என்றார் புத்தர். இல்லைப்பா, எந்த சங்கமாக இருந்தாலும் உனக்கு அது உங்களை என்ன பண்ணோம், ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் முன்ன கட்டி போட்டுரும். எந்த நிறுவனத்துக்குள்ளேயும் மாட்டிக்கூடாது, எந்த சங்கத்துக்குள்ளேயும் மாட்டிக்கூடாது. எங்கேயும் போய் தலைவர் செக்ரட்டரி இருந்தால் அவ்வளோதான், அதுவோ கதி நம்ம கதி. அப்போ நமக்கும் ஆன்மீக சம்பந்தமே இல்லாமல் போயிடும். அப்போ அமைப்பே தேவையில்லையான்னு கேட்டால், இப்போ கிளாஸ் எடுத்துக்கு ஒரு அமைப்பு தேவையே அப்படின்னுட்டா, யா இட்ஸ் ஃபார் என்ன ஃபங்க்ஷனல், அதாவது ஃபார் என்ன பர்பஸ் அப்படின்னா, ஃபார் ஃபங்க்ஷனல் பர்பஸ். அதாவது இங்கே யார் தலைவர், யார் வந்து என்ன செயலர், யார் வந்து பொருளாளர்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சாவே தோஷம், தெரிஞ்சாவே தோஷம் சொல்கிறார். சித்த சங்க தோஷாகான்னு சொல்கிறார். சங்கம் இருக்கு இல்லையா, தொடர்பு இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறோம்ல, அதில் தான் இந்த புத்திரேஷெலாம் வருது. நமக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம பார்க்குறோம், அவ்வளோ பெரிய சம்சாரம் என்ன தெரியுமா, குழந்தை. அதான் நீ ஒருத்தர் சொன்னார், சுவாமி ஆல் த வால் ஐ வாஸ் சஃபரிங் பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் ஏ இஷ்யூன்னார். அவர் குழந்தை இல்லை. தென் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஐ ஹேட் ஏ இஷ்யூ, நவ் ஹி ஹஸ் பிகம் மை இஷ்யூன்னு. இங்கிலீஷ் படிச்சு பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்கு கேட்க. சம்டைம்ஸ் சார் இல்லை அப்படியே நான் வாங்கி வச்சுக்குவேன், எவ்வளோ ரொம்ப அழகாக சொல்கிறீங்க சார் அப்படின்னு. ஆல் த வால் ஐ டென்ட் ஹேவ் ஏ இஷ்யூ, ஐ வாஸ் லாங்கிங் ஃபார் ஏ இஷ்யூ, தென் ஐ ஹேட் ஏ இஷ்யூ, அண்ட் ஹி ஹஸ் பிகம் மை இஷ்யூன்னா. ஒன்று என்ன அழகு பெரிய மொழியை பார்த்தீங்களா, அடாடா சே, நான் சொல்கிற தமிழ் மட்டும்தான் அழகாக இருக்குன்னு. சரி, ஜிதசங்க தோஷாக. இந்த சங்கம்ன்றது, தொடர்புன்றது எப்பொழுதுமே தோஷம்தான் நமக்கு. அதனால் அது என்ன அப்படின்னா, யார்ட்டையும் பழகக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா நம்ம அப்படியே இல்லை, நம்ம என்ன பண்ணோம், விஜஸ் ஹேண்டில் அண்ட் டெலிவர், விஜஸ் மேனேஜ். அதுக்கு தான் தொடர்பு இருக்குமே தவிர, இருக்கணுமே தவிர, அது எங்கேயாவது ஒரு மூலையில் மனசில் போய் உட்காந்துக்கிட்டு பெரிய உறவாக, அல்ல உறவுனாவே உறவு சிக்கல் தான். அது பெரிய சம்சாரமாக, சம்சாரம்னு சம்சாரம்னாவே சம்சார சாகரம்தான். சாகரம் என்ன, பெரியகிட்டே போயிடுமா, கடல் மாதிரி ஆயிடுமா, அது அளவே கிடையாது, ஆயிரும். அதனால் நமக்கு அது ஃபிசிக்கலாக இல்லை. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஞானி அப்படின்னு சொன்னால் எந்த தொடர்பு இல்லாமல் போயிடணும், ஃபிசிக்கலாகலாம் போகிறத பற்றி பேசலை. எப்பயுமே வந்து நம்ம சுவாமிக்காரர் சொல்லுவாங்க, யூசி எந்த குணமும் வந்து இட்ஸ் ஒன்லி இன் ஆட்டிடியூட், இட்ஸ் நாட் இன் ஆக்ஷன். கர்ம யோகா இஸ் அ ஆட்டிடியூட் டிஸ்கவர் வித் இன் யுவர் செல்ஃப், நாட் இன் த ஆக்ஷன் அப்படின்னு. இது ஒரு மனோபாவம் தான் இது. ஆனால் மெல்ல மெல்ல வி காட் டு க்ரோ இன் டு தேட் ஆட்டிடியூட். இட்ஸ் நாட் தட் நினச்சோடனே நமக்கு வந்துடாது, மெல்ல வி காட் டு யூனோ சொல்லுவாங்களே, ஓவர் த இயர்ஸ் வி மெல்லோ இன் டு இட் அப்படின்வாங்க இங்கிலீஷில். வி க்ரோ இன் டு இட், மெல்ல உள்ள அப்படியே வளர்ந்து அப்படியே அமைவது. இந்த கோழி, இது நான் இந்த கோழி பார்ப்பேன், அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் நிறைய கோழி முட்டை விடுறப்ப கொக்க ஒரே முட்டை விட்டு ஊர் பூரா சொல்லிட்டு வரும் போய். இல்லை பார்த்துருக்கீங்களா கோழி, அந்த பொட்டைக்கோழி இல்லை, சின்ன சின்ன கோழிங்க தான். அப்போ ஊர் போய் இங்கே பயவசம் இல்லை, ஊர் பூரா போய் சொல்லிட்டு வந்துடும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அங்கே ஓடும், இங்கே ஓடி வரும், நிற்கிறோம், அங்கே நின்றுக்கும், அங்கே நின்று கொக்கரிக்கும், அங்கே நின்று ஓடும், ஆடும் பாடும், என்ன செய்யும். அதை விட்டு முடிஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், 10 முட்டை பையன் கதை கேட்குறானுங்க, விட்டு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உட்காரோம். உட்காந்தா முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நான் கவனித்தேன், இப்போ தான் எனக்கு நினைப்பே வருது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அங்கே இப்படி அந்த பக்கம் போய் நிற்கும், அந்த பக்கம் போய் நிற்கும், கீழே இறங்கும், குதிக்கும், ஒரு மேலே போய் உட்காரும். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் முட்டை போட்டு அடக்காக்குது. அப்புறம் பார்த்தா ஸ்லோலி அப்படி பேசாமல் அடங்கிடும். அப்புறம் இருக்கிறதே தெரியாது, இந்த இடம் அடிக்கிட்டே இருக்கும் இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம வாழ்க்கையும் அவ்வளோ அப்படி தான், அடக்காக்க ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாயிரும். அப்புறம் பொறிக்க போகிறது குஞ்சு தான், விடுதலை தான், விட்டு விடுதலை ஆகியோ வாங்கி நிற்பேன் அந்த முட்டையிலிருந்து அப்படின்னு. ஆக ஜிதசங்க தோஷாக அந்த இந்த நமக்கு எது எதனால் தோஷம்னு சொன்னால், இந்த சங்கம் வந்து எப்பொழுதுமே தோஷம்தான், ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. எப்போ எப்போ நமக்கு அது வந்து ஒரு பற்றுதல் ஏற்படுதோ டக்குன்னு அது வந்து விலகி நிற்க முயற்சி பண்ணணும், இல்லாட்டி உள்ளவை நல்லா சிக்கிக்கும். அது எதுக்குன்னு சொன்னால், ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ், ஃபார் என்ன ஃபங்க்ஷனல் பர்பஸஸ், அதுக்கு தேவை ஒரு சங்கம், ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு, எல்லாம் தேவை தான். அது அதுக்காக நாம் அல்ல, நமக்காக அது. அது நம்ம பாவச்சிக்கிட்டு வேணுறப்ப பிரச்சுக்கணும், வேணுறப்ப என்ன பண்ணிடணும், டிசால்வ் பண்ணிடணும். அதான் கேட்டேன், அதான் இது கேட்டாங்க, என்ன சுவாமி விவேகானந்தர் கேட்டாங்க, சுவாமி நீங்கள் இல்லாட்டி அப்போ வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து இல்லாமல் போயிருமேனு சொல்லிட்டு. ஸோ வாட் வி ஹவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிஷன்ஸ் லைக் ராமகிருஷ்ணா மிஷன் சொன்னார், வி ஹவ் தௌசண்ட்ஸ்னாரு. அவரால் வச்சு ராமகிருஷ்ணா மிஷனில், அவர் ரொம்ப ரொம்ப விவேகானந்தர் ரொம்ப டிட்டாச், அதனால தான் அவர் வந்து ராமகிருஷ்ணா மட்டும் ராமகிருஷ்ணா மிஷனை உருவாக்கினார்ல. அதனால தான் அவர் வந்து உடனே அந்த ராமகிருஷ்ணா மிஷனை உருவாக்கினோடனே அவரை தூக்கி சுவாமி பிரம்மானந்தான்னு வச்சுருந்தார். அவர்கிட்ட அவர் தலைவராகிட்டு டக்குன்னு ஒதுங்கிட்டு உடனே கிளம்பிட்டார். ரொம்ப தெளிவான ஒரு விவேகானந்தர், எதுக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனமாக இருக்கலாம், ரொம்ப கவனமாக இருப்பேன் எல்லா விஷயத்துலையும், ரைட். அப்புறம் சொல்கிறார் அந்த அஞ்சு லட்சணங்களில் ஞானிகளோட லட்சணங்கள் ஒன்றுன்னா சொல்லி, ஜிதசங்க தோஷாக, சங்கம் வந்து இந்த நமக்கு தொடர்பு வந்து என்ன பண்ணும், நம்மளை வந்து கட்டும், அந்த எந்த தொடர்பும் எந்த கட்டும் இல்லாதவர்கள் யார், ஞானிகள் சொல்லி. அத்தியாத்ம நித்தியாக, சிந்தனை எதில் இருக்குன்னு சொன்னால் எப்பயுமே அத்தியாத்மக்கம், நம்முடைய சொரூபம் என்ன அப்படின்றத பற்றி எந்த காரணம் கொடுத்து அந்த சிந்தனை வந்து அவன் விட்டு போயிடாதான், அது சுபாவமாக அவங்களுக்கு வந்து சுபாவமாகவே இருக்குமா, நமக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னு சொன்னால் அவன் நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும், அப்படி போயிட்டு நம்ம உள்ளே வருவோம், டசன்ட் மேட்டர், பரவாயில்ல உள்ளே வந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஞான யோகத்தில் வந்து என்ன பண்ணணும் சொன்னால், ஒன்று விவேகம், எது நிலையானது எது நிலையற்றதுன்னு சொல்லி தொடர்ந்து எந்த காரியம் நமக்கு நடந்தாலும், எந்த பொருளை நம்ம தொட்டாலும், எந்த மனிதர்களை நாம் வந்து என்ன எந்த மனிதர்களோடு நம்ம உறவு கொண்டாலும் முதல் என்ன தோணும்னா, இதெல்லாம் வந்து நிலையற்றது, அந்த விவேகம் எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்றது தெளிவாக இருந்துகிட்டே இருக்கணுமா. அப்போ நிஷேதம்னா நிலையற்றதை நீக்கிறது, நிலை இல்லாததை, இதெல்லாம் எந்த உறவுலாம் நமக்கு வந்து நமக்கு என்ன தேவையில்லையோ, தேவையில்லைன்னா நம்முடைய இந்த ஆன்மீக சாதனைக்கோ இல்லை ஆன்மீக வளர்ச்சிக்கோ தேவையில்லையோ, டக்குன்னு அவங்ககிட்ட விலகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வச்சுக்கிட்டா சம்சாரம் தான், அவங்ககிட்ட வச்சுக்கிட்டா சம்சாரம், இல்லை தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணியோ அல்லது வந்தோ ஏதாவது நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யார் நமக்கு நம்மளுடைய ஆத்ம சாதனைக்கு வந்து துணையாக இருக்கவங்களோ அவங்களோட மட்டும் சத்சங்கம் வச்சுக்கணும், மட்டும்லாம் துட்சங்கம் தான் சொல்கிறாங்க. சும்மா அரட்டை அடிக்கிறேன் வச்சுக்கோங்களேன், நாலு ரெண்டு பேரை கூப்பிட்டு வராங்களே, வெறும் என்ன பேசுகிறாங்க, அரசியல் தான் பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு ஊருக்க மாதிரி தொட்டுக்கிட்டு தப்பு இல்லை, வெறும் அரசியல் தான் அப்படின்னு சொன்னால் வேண்டாம், இதுவும் குடும்ப அரசியல் தான்னா வேண்டாம், நம்ம ஏதாவது ஆன்மீகமாக சிந்திப்போமா அப்படின்னா, இதை பற்றி இந்த இப்போ சத்துன்னு சொன்னீங்களே, விவேகம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் ஓகே, அது சத்சங்கம் இல்லை பக்கத்து வீட்டில்னா ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆக ஸோ அத்தியாத்ம நித்தியாக, அதாவது அப்புறம் நிஷ்டா, நித்தியத்தில் வந்து ஒன்று விவேகம் நிஷேதம் நிஷ்டான்றாரு, அதாவது நித்தியத்தில் நிலை பெறுதல். அவங்க பொதுவாக வந்து எப்பொழுதுமே வந்து வெரி கம்போஸ் அண்ட் கலெக்டட்ன்றாங்க, சரி அவங்க 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 இடத்துலேயே அவங்க இருப்பாங்க, ரொம்ப இறங்கி வரமாட்டாங்க கீழே. ஞானிகளை சொல்கிறார், நமக்கு உதவி தேவைப்பட்டால் செய்வோம், நம்மளாக தேடி போய் உதவி செய்ய வேண்டியதில்லை. அதான் ஹிருதயர் வந்து பகவான் ராமகிருஷ்ணர் கேட்குறார், என்ன நீங்கள் உட்காந்துட்டு அம்மா அம்மான்னு இருக்கீங்க, அப்போ இந்த உலகத்தை யார் காப்பாற்றுறதுன்னு. உடனே பகவான் சொல்கிறார், உன்ன நம்பி அந்த பராசக்தி இந்த உலகத்தை நட்டி உலகத்தை படைச்சா, இல்லை இவங்களுக்கு போய் உதவி செய்யறதா, அவ்வளோ சேரிகள் இருக்குது இப்படி இருக்குது, அவனை போய் உதவி செய்யலான்னு கேட்குறாரு. அவனுக்கு உதவி செய்து இருக்கட்டும், நீ மொதல் உன்னை பார்த்துக்கோ அப்படின்னாராம். சொன்ன ஒரே மாதத்தில் இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் செத்து போயிடுவார். யார்? ஹிருதயர். அவருடைய மாமா பையனும் அத்தை பையனும் அவருக்கு ரொம்ப துணையாக எப்பயும் கூடவே இருந்து ரொம்ப அவருக்கு எல்லாம் உதவியும் பண்ணிகிட்டு இருந்தவர். அதனால் நம்ம வந்த வேலையை பார்க்கணும்னு சொல்ல வர்றாங்க, அவ்வளோதான். வந்த வேலையை பார்க்குறது அது அத்தியாத்ம நித்யாக. அப்புறம் வினிவிருத்த காமாக, இன்னும் ரெண்டு மூணு லட்சணங்கள்லாம் சொல்கிறார் ஞானிக்கு, சொல்கிறாரு என்ன அப்படி ஏது என்பதை நாம் வந்து தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.